Hallelujah, 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 hallelujah.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16-23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூதர் சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்பால் தாகம் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உகந்த விதமான மாற்றத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான ஒரு திருப்பலியிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த இரக்கம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆண்டவருடைய இரக்கம் சும்மா நம்ம ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தால் இரக்கம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஆண்டவரே அதை சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவி அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள்ளே வரப்போவது அல்ல. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உகந்த விதமான சாட்சிகளாய் மாறுவது. அதைத்தான் ஆண்டவர் பல இடத்துல நமக்கு அதை மீண்டும் மீண்டும் ஆய் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ இந்த சாட்சிகளாய் மாறுறதுனா எங்கே மாறுறது? அப்போ ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கும் வாழ்க்கையில் நல்ல விஷயம், உடனே அதை போய் நம்ம என்ன செய்கிறோம், சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அருங்குடை இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு நடக்கும். அப்போது சாட்சிய நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிற அப்போ எல்லோரும் வந்து மனம் உடைந்து அழுது சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், கேட்குறவங்களுக்கு அது பெரிய விஷயமாக இருக்காது, அது ஏதோ சம்திங் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சியங்களை பார்க்கிற போது அந்த சாட்சியங்களினுடைய ஆழம் என்னென்னா உலகத்தரமானது. அப்படின்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைகளுக்கு உடல் நோய், கணவனுக்கு சுகம் இல்லை, மனைவிக்கு திடீரென்று ஒரு ஆபத்து, இப்படி அவங்க என்ன செய்வாங்க, உலகத்தில் அவங்களுக்கு கிடைச்ச சில சாட்சியங்களை அவங்க என்ன செய்வாங்க, கிடைச்ச நல்ல ஒரு 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 பரிசு போல் கடவுள் கொடுத்த ஒரு திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பெரிய டேஞ்சராக இருக்க போது அப்படி சொன்னாங்க ஆனால் அது எளிமையாக முடிந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த, பணம் சார்ந்த, அல்லது நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு ஒரு அற்புதம்னு வச்சுக்கலாமே. அதை உடனே அவங்க என்ன அது கஷ்டமாக எதிர்பார்த்து காத்திருக்கிற போது அது ஒரு நன்மையாய் மாறுகிறது, அது ஒரு சாட்சியாக வைக்கிறாங்க. இப்போது இன்றைக்கு வாசகத்தில் நற்செய்தியில் நம்ம பார்க்குற போது ஆண்டவர் இன்னும் ஆழமான சாட்சியத்துக்கு நம்மளை கூப்பிடுறார். ஆழமான சாட்சி. இப்போ இது ஒரு உலகம் சார்ந்த சாட்சியம், இது கண்டிப்பாக இதையும் சாட்சி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆழத்திற்கு செல்லுங்கள். சீடர்கள் எல்லாம் மீன் பிடிச்சி கொண்டு இருந்த போது மீன் அகப்படவில்லை. அவர் என்ன சொல்கிறார், வலையை உள்ளே போங்க, போட்டை உள்ளே தள்ளுங்க படகை அப்படின்னு சொல்லிட்டு வலையை என்ன செய்யுங்க ஆழத்திற்கு போடுங்க அப்படிங்கிறார். நம்ம அனுபவங்களையும் கடவுள் இன்னும் ஆழத்திற்கு எடுத்து செல்லத்தான் நம்மளை அவர் என்ன செய்கிறார், அறிவிலும் ஆற்றலிலும் நம்மை அவர் மீண்டும் மீண்டுமாக வளர்த்தெடுக்கிறார். நம்முடைய அறிவு சின்ன பிள்ளையில் இருந்த அறிவை விட அது வளர்ந்துக்கிட்டே போகுது. நம்மளுடைய உடல் வளர்கிறது போல் அறிவும் வளரணும். அதை பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, கேட்டிருப்பீங்க. அப்போ வெறும் ஆள் வளர்ந்து அறிவு வளரணும்னா எப்படி? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த அறிவோட அனுபவத்தையும் சாட்சியப்படுத்துகிற அந்த சாட்சியத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, வளர்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கு நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடவுள் வந்து ஒரு கடுமையான சூழல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத திருத்தூதர்களுக்கு சொல்கிறார். இந்த சம்பவம் இப்போ வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் நம்ம பார்த்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க வாழ்ந்தப்போ அவங்க சந்திக்கவிருந்த சில சங்கடங்களை அது எடுத்து காட்டுகிறதாக இருக்கிற. இது ஒருவேளை நமக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த இறைவார்த்தை வந்து அதே போல் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதனுடைய சாராம்சங்கள் வேறு விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எல்லாம் படிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளை யூத சங்கங்கள் ஒப்புவிப்பார்கள். அதான் பைபிளை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்படியே லிட்ரலாக படிச்சுக்கிட்டு இதில் இருக்கிறபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. நிறைய பேர் அப்படி தான் படிக்கிறான், பைபிளில் இருக்கா பைபிளில் இருக்கா பைபிளில் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த நேரத்திற்கேற்ப ஒரு கால சூழலுக்கேற்ப விவிலியத்தை நம்ம வந்து அப்டேட் பண்ணி பார்க்கணும் வார்த்தைகளை. இப்போ யூத சங்கங்கள்னு சொல்கிறாங்க, யூத சங்கம் இப்போ எங்கே இருக்குது அப்படி சங்கமே நம்ம பார்க்க முடியாது. ஒருவேளை யூதர்கள் இருக்கிற பக்கம் இருக்குதா தெரியல. இப்போ நாம் இருக்கிற சூழலில் இதுக்கு ஒப்பான சில காரியங்கள் காணப்படும். அதனால தான் அப்டேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், நம்மளுக்கு இந்த இறைவசனம் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத உணர்ந்து பார்க்குற ஒரு மனநிலை. இதுதான் ஒரு ஆழமான ஒரு அறிவுக்கு நம்மளை இட்டு செல்லும். அப்போ இந்த சாட்சியப்படுத்துதல் என்பது ஆழப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு இன்னும் ஆழமாய் சொல்லுது. அப்போது இந்த வாசகங்கள் பாருங்கள், எச்சரிக்கையாக இருங்க, மனிதர்கள் உங்களை அப்படி இப்படி ஒப்பு சங்கங்கள்ட ஒப்புவிப்பாங்க, தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என்பொருட்டு ஆளுநர்களிடம் அரசர்கள் உங்களை இழுத்து செல்வார்கள் அப்படின்னு இந்த துன்பங்களை எல்லாம் இயேசு நமக்கு நரேட் பண்ணுறார். என்னென்ன வரப்போகுது அப்படின்னு எசையா புத்தகத்தில் 63:9 சொல்லுது, துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார், தூதரோ வான தூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார், தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார், பண்டைய நாள்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். கடவுள் என்ன செய்கிறாரு, யாரோ ஒருத்தரை அனுப்பி அவர் என்ன செய்தலை செய்துட்டு அவர் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறவர் அல்ல, மாறாக அவரே அந்த சூழலில் இறங்கி செயல்படுகிறவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்துக்கு போகிற போது பாருங்க, திட்டங்களை அவர் தான் கொடுக்கிறார். ஆண்டவர் கடவுள் என்ன செய்கிறார், திட்டங்களை கொடுக்கிறார். என்ன திட்டம், எகிப்துக்கு செல்கிற அந்த திட்டம், எப்படி அந்த இனம் வந்து எகிப்தில் போய் குடிகொள்ளுது, இஸ்ரேல் தமக்கு இருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு அப்படியே போகிறார், பெயர்செபா சென்றடைந்தார், அந்த ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. அந்த யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பு தம்மை வந்து அவர் சந்தித்து அந்த எகிப்தில் வந்து ஒரு இடம் கிடைக்கிறது அவங்க தங்குறதுக்கு. இது கடவுள் விரும்பி கொடுத்த ஒரு காரியம். அந்த கடவுள் வழி நடத்துகிறார், திட்டங்களை கொடுக்கிறவரும் அவர் தான், அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறவரும் அவர் தான். இப்போ எகிப்துக்கு செல்கிற மக்கள் எதிரே வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்தை அறியாதவர்களாக அங்கே இந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த சூழலிலும் கூட அவர் என்ன செய்கிறாரு, அவர்களை அவர் திட்டங்களை கொடுத்து அனுப்பிய விதமாக அந்த திட்டங்களிலிருந்து அவர்கள் துன்பங்களை சந்தித்த பொழுது அதுலேயும் ஒரு திட்டத்தை வைத்து அவர்களை விடுதலை செய்து அதைத்தான் நம்ம பாஸ்கா அப்படிங்கிறோம். இப்போ இந்த இனம் கடவுள் விரும்புகிற செயல்படுத்துகிற ஒரு இனமாக இருந்தது. இன்றைக்கு அந்த இனம் கடவுள் சொல்லும்படியாகவெல்லாம் செய்தாங்க. கடவுள் அதனால தான் அந்த இனத்தை தனியாக வைத்து நமக்கு ஒரு அடையாளமாக பைபிளில் நம்ம பார்க்குறோம். பைபிளில் நிறைய மக்கள் பெரிய பெரிய இனங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ எகிப்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எகிப்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இனத்தை கொண்ட ஒரு நாடு. அதில் ஒரு பெரிய ஒரு நிறைய கலாச்சாரங்கள், நிறைய ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையெல்லாம் இருந்துச்சு. அப்போ கடவுள் இங்கிட்டு போனால் பெரிய பெரிய நாடுகள் மேலேயும் கீழேயெல்லாம் இருந்தாங்க. அடிமைப்படுத்தப்பட்ட நாடு பாபிலோன், அதெல்லாம் பெரிய நாடு. அவங்க கலாச்சாரம்லாம் பெருசு. ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படிங்கிற ஒரு இனம் தான் கடவுளுடைய பார்வையில் ஒரு மிகச்சிறந்த இனமாக கருதப்படுகிறார். இப்போ கடவுள் அந்த இனத்தின் வழியாக என்ன சொல்லுகிறார்? அப்போ இந்த விவிலியத்தை நம்ம தொடக்க நூல்லேருந்து வாசிக்கிற போது அவர் தெரிந்தெடுத்து உருவாக்குகிற ஒரு இனத்தின் கதையை தான் நம்ம முழுசாக பார்க்குறோம். விடுதலை பயண நூல் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஒரு இனம் ஆண்டவரால் உருவாக்கப்படுகிறார். அந்த இனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? பாலைவனத்தில் 40 ஆண்டளவு கடவுள் என்ன செய்கிறார், அந்த மக்களை அங்கே வச்சு அடித்து நொறுக்கி வெளியில் கொண்டு வர்றார். அப்போ அவர் என்ன விரும்புகிறார்னா, ஒரு இனம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்போ கடவுள் என்ன செய்கிறார், துன்பங்கள் வழியாக துயரங்கள் வழியாக அந்த மக்களை புடமிடுவதை நம்ம பார்க்குறோம். மாற்கு நற்செய்தியில் எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே, ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் படவும் இகழ்ந்து தள்ளப்படவும் வேண்டும் என்று அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளதே. பாருங்கள், இந்த மகனினுடைய கேரக்டர் எப்போ வருது? இது புதிய ஏற்பாட்டில் வருது. அப்போ இந்த மகன் எப்படிப்பட்ட நிலைக்குள்ளே கடந்து போக போகிறார்? துன்பங்கள். அப்போ கடவுள் ஒரு மனிதர்களை மீட்கக்கூடிய ஒரு அடையாளமாக எது இருக்குதுன்னா, இந்த துன்பப்படுகிற நிகழ்வு. துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தண்ணி இல்லை பாலைவனத்தில், தண்ணி இல்லைன்னா உடனே என்ன செய்யணும், தண்ணிக்காக இந்த உடல் இயங்குது. ஆனால் கடவுள்கிட்ட மன்றாடணும், அந்த துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கண்டிப்பாக அவங்கள தண்ணி இல்லாமல் விடலை, அற்புதங்கள் செய்தார். ஆனால் அவர்களுடைய மனநிலை பாருங்கள், தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்குது. அந்த புலம்பலை தான் அவர் அருவருக்கிறாரே ஒழிய, தண்ணி இல்லை ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு முறையீடு செய்கிறத அவர் ஒரு நாளும் வேதனையாக கருதலை. அந்த மக்கள் அது இல்லைன்னு சொன்ன உடனேயும் புலம்புவது. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாக மாறுறோம் அப்படின்னு அவங்க சாட்சிகளாய் மாற மறுக்கிறாங்க, புலம்புகிறாங்க. எங்களை இதுக்கு கொள்றதுக்காக கூட்டிகிட்டு வந்த செங்கடலை கடக்கிறத பார்க்குறாங்க, செங்கடலினுடைய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவங்க அவங்க. கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்து நம்மளை கூட்டிகிட்டு வராரு, அப்போ கடவுளுக்காக நம்ம இந்த இடத்துல நிற்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக சாட்சியாய் மாறணுங்கிற எண்ணத்தை அவங்க விட்டுட்டு, இப்போ எனக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் அங்கே கறி சாப்பிட்டோம், நான் இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு கறி கிடைக்கல. பாருங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகம் சார்ந்ததாக இருந்தது. அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் உலகம் சார்ந்ததாக இருந்தது. கடவுள் அந்த உலகம் சார்ந்த எண்ணத்திலிருந்து ஆத்மா சார்ந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி தான் அவங்கள 40 ஆண்டளவாக அந்த பாலைவனத்தில் போட்டு ஒரு இறுக்கமான ஒரு சூழலை தந்து அடித்து நொறுக்கி அவர் வெளியில் கொண்டுட்டு வரார். இல்லைனா கடவுளுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தணும்னு அவருக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாது. இப்போ கடவுள் ஏதோ ஒன்றை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம வாசிச்ச மாற்கு 9:12 மகன் வழியாக கடவுள் ஒரு மீட்பை கொடுக்குறார்னா, அந்த மீட்பு உடல் சார்ந்த மீட்பு அல்ல, ஏதோ சமூகம் சார்ந்த மீட்பு அல்ல. இயேசுசாமி இஸ்ரேல் தேசத்தில், அங்கே இஸ்ரேல் நாட்டில் ஒரு பாலஸ்தீனத்திலேயோ அல்லது ஒரு எருசலேமிலேயோ போய் அவர் பாடுபடுறாருன்னு வச்சுப்போமே, அது அந்த நாட்டு ஒரு சமூக விடுதலையாக அது இருந்ததுன்னா அது அந்த நாட்டோட போயிருக்கும். இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு சமூக விடுதலைக்கான ஒரு செயல் நடக்குதுன்னா, அது இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்துறதில்லை. இந்தியாவில் ஒரு ஜாதியத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக ஒரு சமூக ஒரு எழுச்சி போராட்டம் நடக்குதுன்னா, அது அமெரிக்காவில் இருக்கிறவங்கள பெருசாக பாதிக்கிறதில்லை, அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. அறிவாங்க, செய்தியை அறிந்து கொள்ளலாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு, ஆனால் அங்கே இருக்கிறவங்க அந்த வழியை உணர்றதில்லை. அதே போல தான் அந்த இஸ்ரேவேல் தேசத்தில் ஆண்டவருடைய மீட்பு திட்டம் நிறைவேற்றப்பட்ட போது, கல்வாரி மலையில் அவர் கொல்கத்தாவில் அறையப்பட்ட பொழுது, அது அந்த சமூகத்திற்கான விடுதலையாக மட்டும் இருந்திருந்தா, நம்ம சொல்கிறது போல் உடல் சார்ந்த விடுதலையாக மட்டும் இருந்திருந்துன்னா அது அந்த மக்களோடு அப்படியே முடிஞ்சு போயிருக்கும். இன்றைக்கி இயேசுவினுடைய துன்பம் என்பது உடல் சார்ந்ததல்ல, அது ஆத்மா சார்ந்தது என்பதை ஆண்டவர் நம்மெல்லாம் அறிந்து கொள்ளணும்னு தான் நம்ம விடுதலை பயணத்திலேருந்து பார்க்குறோம். தொடக்க நூல்லேருந்து விடுதலை பயணம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இனம் நொறுக்கப்படுகிறது அப்படின்னா அதனுடைய நொறுக்குதலுக்கு பின்னாடி, அது அடிக்கப்படுவதற்கு பின்னாடி ஆண்டவருடைய எண்ணம் என்னவாக இருக்குதுன்னா, இந்த மனுஷன் உடல் சார்ந்த இயல்பிலிருந்து உள்ளம் சார்ந்த இயல்புக்குள்ளே வரணுங்கிறத ஆண்டவருடைய விருப்பம். இன்றைக்கி இயேசு வாழ்ந்தப்போ இயேசுவோட ஒரு இன்னொரு பெரிய போராளியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவரை நம்ம போராளின்னு தான் சொல்லணும். அவன் வந்து கத்தி எடுத்து சண்டை போட்டு பரபாஸ். அவரும் என்னத்துக்காக போராடினான் அப்படின்னா அந்த யூத மக்களுடைய விடுதலைக்காக. அதனால தான் யூதர்கள் அவனை கேட்குறாங்க, இயேசுவை அல்ல பரபாஸை விடுதலை செய்யும். பரபாஸ் வந்து அவங்க வீட்டிலலாம் திருடி இருந்தானா அவனை விடுதலை செய்ய சொல்லுவாங்களா? அப்படி அவன் திருட்டு பய இல்லை, அவர் போராளி. அவன் அந்த மக்களுடைய விடுதலைக்காக கத்தி எடுத்து சண்டை போட்டு போராடணும். அதனால தான் அவனை சிறையில் வச்சுருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக இயேசுவுக்கும் அந்த அழைப்பு வந்திருக்கும் என்று சொல்கிறாங்க. இயேசுவுக்கும் கத்தி எடு, சண்டை போடு, மக்களுக்கு விடுதலை கொடு, நீ எப்படி இப்படி மந்திர காரியம் மாதிரி ஏதோ மேஜிக் பண்ணிவிட்டு இப்படியே போகக்கூடாதுன்னு இந்த இனத்திடமிருந்து, எந்த இனம், இந்த யூதர்களை விடுவிக்க கத்தி எடுத்து வாள் எடுத்து போராடிய ஒரு இனத்திடமிருந்து இயேசுவுக்கு அழைப்பு வந்திருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு சாமி பேசுகிறார். சீடர் நம்ம ராயப்பர் என்ன பண்ணுறார், ஒரு அவரும் கத்தி வச்சுக்கிட்டு தான் அலைஞ்சிட்டு இருந்தார். தேவை வந்துச்சுன்னா எடுத்துருவோண்டா கத்தியை அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் இருந்தார். இயேசுவை பிடிக்க வரும்போது அவர் தான் கத்தி எடுத்து பேதுரு என்ன செஞ்சார், சடார்னு வெட்டுறார். ஒருத்தனுடைய காது போயிடுச்சு பாருங்கள். அப்போ அவங்க ஒரு தேவையில் ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, வாழை உரையில் போடு, வாழை எடுத்தவன் வாழாலே மடிவான், இது நம்முடைய திட்டம் இல்லை. பாருங்கள், இயேசு சாமி எல்லா சூழல்களிலும் அந்த மக்களை பண்படுத்தி கடைசியில் அவரும் என்ன செய்கிறாரு, துன்பங்கள் பட்டு இகழ்ந்து தள்ளப்பட்டு அதன் வழியாக அவர் என்ன செய்கிறார், மீட்பை கொடுக்குறார். எபிரேயர் 2:10 சொல்லுது, கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார், அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது. நல்லா இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தை, சும்மா கடகடன்னு வாசித்தா புரியாது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். நம்ம சொல்லிக்கலாம் பைபிள் வாசிக்கும் போது, ஆமாம் அவர் தான் மக்களை படைத்தார், அவரே அடித்து காலி பண்ணி குவிச்சிட்டார். சில பேர் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது ஏன் கடவுள் இப்படி அழிச்சிக்கிறாரு, ஏன் கடவுள் இப்படி இது பண்ணுறாருன்னு நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. பைபிளில் நம்ம நிறைய விஷயத்தை புரிஞ்சு கொள்ளறதுக்கு பைபிள் நமக்கு உதவி செய்யும் பாருங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. பார்த்தீங்களா, கடவுள் திட்டத்தை கொடுக்குறாரு. கடவுள் எதற்காக எதை செய்கிறார், எதுக்காக இந்த காரியத்தை செய்கிறாருங்கிறத அறிய முடியாத நிலையில் நாமளாக ஒரு தீர்ப்பை வச்சு நம்ம ஏதாவது சொன்னோன்னா அவர்களுக்கு ஐயோ கேடு. எசையா புத்தகம் 5:20 வாசிக்கிற, தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. அதனால் நம்ம எதையும் மாற்றக்கூடாது. ஆண்டவர் வழி நடத்துகிற விதமாக நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்குறார். ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கடவுளுக்கு என்ன பேர் இருக்குது, அவருக்கு பெயர் உண்டான்னா அவருக்கு பேர் கிடையாது, அவருக்கு உருவமும் கிடையாது, அவருக்கு பேரும் கிடையாது. ஆனால் அவருக்கு நிறைய பேர்கள் நம்ம வைக்கிறோம். அப்போ அவருக்கு எப்படி பெயர் வைக்கிறோம் அப்படின்னா, அவர் செயல்படுகிற விதமாய் அவருக்கு பெயரிடப்படுகிறார். காண்கிற தேவன், அவர் நம்மளை பார்க்குறார் எல் ரோயி, உதவி செய்கிறார் எபினேசர். பாருங்கள், இப்படி தான் யெகோவா ரஃபா, அவர் சுகமாக்குகிறவர். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், அவர் வெளிப்பாடுகளின் தேவன். ஹீ இஸ் நோன் அஸ் அ காட் ஆஃப் ரெவலேஷன். அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு எங்கேயோ கடவுள் என்ன செய்யலை, நான் தான் உன் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, அவர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார், ஈசாக்குக்கு வெளிப்படுத்தினார், யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார். கடந்த தினத்தில் பார்த்துருப்பீங்க, யாக்கோபோட வந்து மல்யுத்தம் போட்டு அவரால் ஜெயிக்க முடியல ஆண்டவருடைய தூதரால். கடைசியில் இவர் தான் ஜெயிக்கிறார் யாக்கோபு. கடைசியில் பாருங்கள், உனக்கு இஸ்ரேல்னு பேர் வைக்கிறேன். அப்போ கடவுள் ஏன் இஸ்ரேல்னு பேர் வைக்கிறாரு, யூ ஆர் சோசன். இஸ்ரேல்னா யார், இன்றைக்கி ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான், எல்லாம் இஸ்ரேல் இஸ்ரேல்னு சொல்கிறீங்களே ஃபாதர், இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் பேசுங்க, ஏன் இந்தியாவில் இருக்கிற என்னக்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னா. அப்போ தான் பைபிளை போய் திறந்து படித்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இஸ்ரேல் இனத்தில் பிறந்ததுனாலேயே ஒருத்தன் இஸ்ரேல் ஆகிவிட முடியாது. ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே இஸ்ரேல், இஸ்ரேல் மக்கள். அப்போ ஆண்டவர் இஸ்ரேல்னு கூப்பிட்டது யாரை பெயருக்கு சொல்லி மாத்துறாருன்னா, அவருக்கு மட்டும் இல்லை, அவர் வழியாய் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே இஸ்ரேல். அதனால தான் நம்ம பாட்டு பாடுறோம், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். ஆண்டவர் நமக்கு எல்லோருக்குமே இந்த வாக்குறுதியை கொடுக்குறார், நான் தான் உன் தேவன், உனக்கு வழியும் நான் தான், உண்மையும் நான் தான். அப்போ கடவுள் எதற்காக இதெல்லாம் செய்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வெறுமையாய் போக போகிறதா அல்லது வெற்று அடையாளமாய் நிற்கிறதா? இந்த வேதனைகள் நமக்கு வேண்டாம் என்று நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோமே, என் வாழ்க்கையில் துன்பமே இருக்கக்கூடாது. துன்பங்கள் பலவிதமாக இருக்கிறது. என்னுடைய குருவானவருக்கு இருக்கக்கூடிய துன்பம் வேறு, அங்கே இருக்கிற பொதுநிலையினருக்கு இருக்கக்கூடிய துன்பம் வேறு, கன்னியர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம் வேறு, வெறுமையாய் திருமணம் ஆகாமல் வாழக்கூடிய கன்னியர் நிலையில் இருக்கக்கூடிய பொதுநிலையினருக்கு இருக்கக்கூடிய துன்பம் வேறு. இப்படி துன்பங்கள் மாறுபடுது. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நிறைய விதமான துன்பங்களை கடந்து செல்கிற போது அந்த துன்பங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அர்த்தம் கண்டுபிடிச்சி ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம அதை ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், இன்றைக்கு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ ஆண்டவர் அழைக்கிறார். சவால் நிறைந்த வாழ்க்கை, இந்த சவால் எப்படிப்பட்ட சவாலாக இருக்கிறது? நன்மை பயக்கக்கூடிய சவாலாக இருக்கணும். அதுதான் கடவுளுக்கு சான்று பகரும். நாம் போய் ஒரு பாவத்தை பண்ணிவிட்டு அந்த பாவத்திலேருந்து வரக்கூடிய, நான் போய் ஒரு திருடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேங்க்கில் வந்து ஒருத்தர் திருடுறான், திருடுனோடனே போலீஸ் பிடிக்கிறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவனை வந்து பல பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்க, கேஸ் போடுறாங்க, இதில் அப்புறம் ஜெயிலில் போடுறாங்க. அவன் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாக துன்பப்படுறேன், சொல்ல முடியாது. அடுத்த வீட்டுக்காரனை, அடுத்த வீட்டுக்காரனுடைய நிலத்தை நம்ம ஒரு அடி ஏற்றி வச்சுக்கிட்டு, நிறைய பேர் செய்கிறது தானே, நிறைய வீடுகளில் அப்படி தான் செய்கிறாங்க, இடத்த அகலப்படுத்திக்கிறாங்க, அடுத்த வீட்டுக்காரன் ஒரு அடியை நம்ம இழுத்துக்கலாம். அந்த புத்தியெல்லாம் எங்கே வருது, எதுக்கு வருதுன்னே தெரியல. அந்த ஒரு அடியில் நம்ம எல்லாம் ஆறு அடிக்குள்ளே போக போகிறோம். அந்த ஒரு அடியை ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியல. அதனால் ஒரு துன்பம், அவங்க கேஸ் போட்டாங்க. ஆனால் ஃபாதர் இந்த கேஸை ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க, எங்களுக்கு தெரியாது என்ன விஷயம்னு. நாங்கள் சொல்லுவோம், ஜெபிக்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ சரியாய் செய்யலைன்னா நீ சந்திக்க போகிற வேதனை சாபமானது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் எந்த மாதிரியான துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய பாவத்தின் விளைவாய் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஏற்புடையது அல்ல. நியாயமான துன்பம், சாட்சியாய் மாறுகிற துன்பம், நன்மைக்கான நன்மைக்காக போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா ஆண்டவர் கூட இருப்பார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம சாட்சியப்படுத்துகிற துன்பங்கள், எபிரேயர் அதுதான் வாசித்தேன், எபிரேயர் வாசிக்கிறேன் பாருங்கள், 2:10, கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார், அவர் மக்கள் பலரை, மக்கள் பலரை, எல்லாரையும் இல்லை மக்கள் பலரை, அந்த பலருங்கிறவங்க யார்? ஆண்டவருக்கு யாரெல்லாம் சாட்சியாக இருக்க விரும்புகிறாங்களோ அவங்க தான். நம்முடைய திருப்பள்ளி நூலில் கூட இந்த நற்கருணை நம்முடைய ரசத்தை தூக்கி காட்டும் போது இது எல்லோருக்காகவும்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க, இப்போ அந்த வார்த்தையை மாற்றிருக்காங்க பலருக்காக. ஏன்னா நம்பிக்கைக்குரியவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே வர முடியும். எல்லாருக்காகவும் அப்படியே அட்ராண்டமாக போயிடுமா அப்படின்னா போகாது. ஆண்டவர் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு, ஆனால் எவன் ஒருவன் ஆண்டவருடைய திரு ரத்தத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பலியினுடைய ஆற்றல் கிடைக்கும். அதனால் அந்த வார்த்தை மாற்றப்பட்டிருப்பது சரியான ஒரு மாற்றமாக நான் பார்க்கிறேன். பலருக்காகவும் பாருங்கள், மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது, மக்கள் எல்லோரையும் இல்லை, அழைப்பு எல்லோருக்கும், ஆனால் யார் ஆண்டவருடைய அந்த சாட்சியை ஏற்று வராங்க, அவர்களது மீட்பை தொடங்கி, பாருங்கள் மீட்பை தொடங்கி, மீட்பு எங்கே தொடங்குச்சு? ஆபிரகாம் தொட்டு தொடங்குச்சு. மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் இன்றைக்கி நமக்கு நற்செய்தியில் சொல்கிறாரு, துன்பங்கள் மூலம் நம்மளை அவர் நிறைவுள்ளவராக்க விரும்புகிறாரு. யோபு 23:10 அதை அவர் உணர்ந்து சொல்கிறாரு, ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை அவர் புடமிட்டால் நான் பொன்போல் துலங்கிடுவேன். அப்போ இயேசு ஆண்டவர் தான் என்னை புடமிடுகிறார் என்கிற உணர்வு. இசையா 48:10, நான் உன்னை புடமிட்டேன் ஆனால் வெள்ளியை போலல்ல, துன்பம் என்னும் உலை வழியாய் உன்னை தெரிந்தெடுத்தேன். பாருங்க, இறைவாக்கின சொல்றார், துன்பம் என்னும் உலை வழியா உன்னை நான் தெரிந்தெடுத்தேன். 1 பேதுரு 1:7 பேதுரு சொல்றாரு, அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். அதனால் அந்த துயருகிற அந்த நிலையை பார்த்து நீ என்ன செய்யாத, விதும்பி வெந்து வேதனைப்பட்டு நீ அழிந்து போவாத. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். இன்றைக்கி ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிற நமக்கு நிறைய விதமான துன்பங்கள், கணவன் ஒருவேளை குடிகாரராக இருப்பார், அல்லது கைவிட்டுட்டு ஓடி போயிருப்பார், அல்லது வீட்டை வந்து ஏமாத்துகிற ஒரு அடையாளமாக அவர் இருப்பார். இந்தா வந்துடுறேன்னு வெளிநாட்டு போயிருப்பார், வரமாட்டார். இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு பக்கத்து ஊரில் போய் இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருப்பார். இப்படி எல்லா சம்பவங்களும் நடக்கலாம். மனைவி இவங்களை கைவிட்டுட்டு ஓடலாம், பிள்ளைகளை விட்டுட்டு. எனக்கு சில குடும்பங்கள் தெரியும். ஒரு குடும்பம், அந்த மகன் சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சு இருக்கிற நேரத்தில் அந்த தாய் எப்படி விட்டுட்டு ஓடுவான்னு நம்மளாம் யோசித்த காலங்கள் போய் இன்றைக்கி உண்மையாய் நடக்கிறது. அது பைபிளில் சொல்லியிருக்கு, பெற்ற குழந்தையை தாய் மறப்பாளோ, பால் குடிக்கிற மகவை தாய் மறப்பாளோ. இந்த மறந்து போகிறத பார்க்குறோமே, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டுடைய வார்த்தை உண்மையானது. அப்படிப்பட்ட தாய்மார்கள் உண்டு. அப்படி இந்த குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதுனா நாம் என்ன செய்ய போகிறோம்? சரி, நம்மளும் ஒரு பக்கம் அப்படி ஓடுவோம், இல்லை நம்ம அந்த இடத்துல சாட்சியாக எழும்பி நின்று அந்த துன்பங்களுக்கு மத்தியில், துயரங்களுக்கு மத்தியில் நம்ம போராடணும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன். ஒரு உதாரணம், எங்களைப் போல் குருக்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். நம்ம செய்யக்கூடிய நன்மை தனத்தை மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு வேலை தெரியாமல் போகலாம். அவர்கள் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஒன்றுமில்லாத உதவாக்கரையை போல் அவர்கள் நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய அந்த நன்மைத்தனங்களுடைய காரியம் என் ஆண்டவருக்கு தெரியும். நான் சாட்சியாய் ஆண்டவருக்கு நிற்கிறேன், அதிகாரிகளுக்கு அல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர். யார்? இங்கே இருக்கிற அதிகாரி அல்ல, உனக்கு மேலே இருக்கிற அதிகாரி அல்ல. ஆண்டவர் உன்னை அழைத்தார் என்று நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையுள்ள பிள்ளையா நீங்கள் நிற்கிறீங்களா? இயேசுசாமி அங்கிருந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு நல்லவராக இருக்கணும்னு விரும்பலை. அங்கிருந்த அரசன் பிலாத்துவுக்கு அவர் அதிக நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கல. அழைத்தவர் உண்மை உள்ளவர், மேலே இருக்கிற தந்தை, அவருக்கு உண்மையுள்ளவராய் நிற்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அப்படியா இறுதி வரை நின்றார். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நாளினுடைய செய்தி நமக்கு சொல்லுகிறது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல உன்னை அனுப்புகிறேன், எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். இந்த முன்மதி கபடற்ற நிலை இரண்டுமே இணைந்து செல்கிற ஒரு காரியம். இந்த கபடு அற்றவர்களாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குற போது முன்மதி முன்னாடி யோசிக்கணும், அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. அதான் முன்மதி. அந்த கபடற்ற நிலை பாருங்கள், நீதிமொழிகள் 8:5 முன்மதி அற்றோரே விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மதிக்கேடரே உணர்வை பெறுங்கள். இப்போ இதெல்லாம் அழைப்பு விடுக்குது. எரேமியா 3:15 என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்து போகக்கூடியது. மத்தேயு 25:2 பார்க்குறோம், 5 அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அப்போ செயல்பாடு இணைந்திருக்கிற ஒரு காரியம். இதில் சில பைபிள் டெக்ஸ்ட்டை போய் பார்க்குற போது, விடுதலை பயண நூல் 1:10 ஷ்ரூட் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்திருக்கிறாங்க. ஷ்ரூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷ்ரூடுங்கிற வார்த்தையை கூட அதாவது அவர்களுடைய சுயநலத்திற்காய் பயன்படுத்துகிற விதமாயும் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிற முன்மதி, அவர்களுடைய சுயநலத்துக்காய் முன்மதியோடு இருப்பது. அதனால தான் பாருங்கள் அந்த கபடற்றவர்களாக இருங்க. இந்த ஸ்ரூடு அப்படின்னா அந்த வார்த்தை காமனாக போயிடுது. தமிழில் அதை இன்னும் ஆழமாக போட்டிருக்கிறாங்க. கபடு இல்லாத, ஒரு விதமான பொய்த்தனம் இல்லாத நிலை நமக்கு வேணும். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை பயணம் 1:10 அந்த வார்த்தை பாருங்கன்னா, அவர்கள் தந்திரமாய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்ப்போம். லூக்கா நற்செய்தியில் 16:8 பார்த்தோம்னாக்க, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார், ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். பாருங்கள் இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்மதியாக இருக்க மறந்து போகிறாங்க. கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு முன்மதியாக இருக்க மறந்து போகிறாங்க. ஆனால் இந்த உலகத்தின் தலைமுறையினர் எப்படி இருக்கிறாங்கன்னா முன்மதியோடு இருக்கிறாங்க. அந்த முன்மதியோடு இருக்கிறதுங்கிறது இந்த இடத்துல பாசிட்டிவாக சொல்லப்படலை. அவனே இப்படி இருக்கிற போது நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒப்பீடு செய்து தான் காட்டுறார். அவர் செய்ததை சரின்னு அவர் சொல்லலை. அப்போ இருளின் பிள்ளைகள் முன்மதியோடு இதை செய்தால் இது நடக்கும், இப்படி பண்ணுனா அப்படி நடக்கும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, முன்மதியோடு அவங்க முன்கூட்டி யோசித்து செயல்படுறாங்க. அப்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு அறிவோடு செயல்படணும்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதனால தான் இன்றைக்கு குடும்பங்கள் அல்லது நம்ம பணி செய்யக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் முன்மதியோடு செயல்படணும். ஆனால் அந்த முன்மதியோடு செயல்படுகிற விதம் நம்மை சாட்சியப்படுத்துவதாக இருக்கணுமே ஒழிய நம்மை சுயநலத்தினுடைய அடையாளமாய் கொண்டு போய் தந்திரமாய் செயல்பட்டு நமக்கு உகந்ததை நம்ம இந்த இருளின் மக்களை போல நாம் செய்து நம்ம என்ன செய்திடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம இடத்துல கபடற்ற ஒரு நிலை இருக்கணும். அப்போ தான் அந்த சாட்சிய முன்மதியோட கபடற்ற நிலை இணைந்து போகிறப்ப தான் நாம் ஆண்டவருக்கு உகந்த அந்த நிலையில் நம்ம இருக்க முடியும். இயேசுவுக்கு முன்மதி இருந்தது, கபடற்ற நிலை இருந்தது. இயேசுவை வந்து பேதுரு சொல்கிறாரு, ஓடி போயிடுவோம் வாங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறார், போ பின்னாலே சாத்தானேங்கிறார். முன்மதியோடு செயல்பட்டார். எத்தனை சீடர்கள் சொல்லியிருப்பாங்க, வாங்க நம்ம இந்த துன்பம் நமக்கு வேண்டாம். அப்போ அவர் மறுத்துட்டார், இல்லை நான் எருசலேமில் போகணும், துன்பப்படணும். அப்போ முன்மதியோட தந்தையினுடைய திட்டம் அதுதான் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுறார். அதபடற்ற நிலையில் இருக்குதா? அப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்மை சாட்சியாய் மாற்றுகிற போது தானே கடவுள் நமக்கு சார்பாய் நிற்பார். ஆகவே இந்த அருமையான வேலையில் சிந்தித்து செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.